హల్లెలూయా 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 நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25-30. இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தர்மையான இறை சிந்தனையினுடைய பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழல் எப்படி போனாலும் அவங்க ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ளே இல்லாதவங்க எவ்வளவு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். ஆகவே இந்த அருமையான வேளையில் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம், மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா, சூழல்கள் நமக்கு எதிராக சென்றாலும் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நம்ம வந்து மகிழ்ந்து இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு செய்தியை ஆண்டவர் இன்றைக்கி நற்செய்தியில் மிக அழுத்தமாக வைக்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில். அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி அங்கே இருக்குது பார்த்தீங்களா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் தான் ஆண்டவர். உம்மை போற்றுறேன், ஏன் நான் போற்றுறேன், உங்களை போற்றி புகழ்கிறேன் அப்படின்னா, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு எந்த விஷயம் வெளிப்படுத்தப்படுதோ அந்த விஷயம் ஆவியானவர் அந்த விஷயத்துக்குள்ளே நிரம்பியிருக்கிறார்னு அர்த்தம். ஏற்கனவே நான் 2-3 உதாரணங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நான் ப்ரேயர் பண்ண இடத்துல ஸ்ரீலங்காவில் ஒரு விஷயம் நடந்தது. அது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது, இந்த எலெக்ஷனில் முன்னாடி எலெக்ஷன். அப்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் கடவுள் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியல. அதான் ஃபஸ்ட் ஈவெண்ட். சின்ன பிள்ளைகள்லாம் ஓன்னு அழுகுறாங்க ஆராதனை வேலையில். ஏன் அழுகுறாங்க எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. பெரியவங்க கஷ்டத்தை நினச்சி அழுவாங்க, சின்ன பிள்ளைங்க ஏன் அப்படி அழுவுது? ஆம்பளை பையன் அழுகுறான், பொம்பளை பிள்ளை அழுவுது, எல்லாம் அழுவுது. இதுங்களை பார்த்தா எனக்கு அழுவ வந்து நானும் அழுவுறேன். அது ஒரு சம்பவம். அதுக்கு பிறகுதான் அந்த மாற்றம், ஆட்சியிலே ஒரு மாற்றம் வந்ததை நான் பார்த்தேன். அப்போ ஆண்டவர் எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கிறார், காட்டுறார். ஒரு ஊரில் வந்து கோயில்கள் ஒரு சில பிரச்சனைகளினால மூடப்பட்டு கிடந்தது. அந்த இடத்துல எனக்கு ஒரு ஜெபம் செய்யக்கூடிய ஜெப வழிபாடு நடத்துகிற வாய்ப்பு. அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் ஆரம்பத்தில் செய்தி கொடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தாங்க. நற்கருணை எடுத்து வச்சு நற்கருணை ஆண்டவரை நாங்கள் துதிக்க ஆரம்பித்தோன்னையும் பசங்களாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணுங்க அழுவுறாங்க, பெரியவங்களாம் அழுவாமல் வேடிக்கை பார்க்குறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காட்சிகளுக்கு பின்னாடி நடந்த விஷயம், அந்த ஊரில் வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் கீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஊரில் ஊர் மக்கள் கூடி வந்து மீண்டும் அந்த ஆலயத்தை திறந்தாங்க, பூட்டி கிடந்த ஆலயத்தை திறந்துட்டாங்க. அப்போது கடவுளுடைய பாருங்கள் இந்த வார்த்தை உண்மையாகிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கு இப்போது நான் பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், நான் இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஒரு மகள் பார்த்துட்டு, அவங்க வீட்டு பிள்ளை ஒரு பெரிய ஒரு வியாதியில் இருக்கிறாரு, அவர் இந்த பூசையை பார்க்குறார், அது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை ஃபாதர், இதெல்லாம் இதை போய் இவங்க எப்படி பார்ப்பாங்க, இவங்களுக்கு முன்னாடி பப்ஜி இருக்குது, குப்ஜி இருக்குது, நிறையா ஷோட்டா மோட்டா டிவியில் நிறையா சேனல்லாம் இருக்குது, இதெல்லாம் இவங்க பார்க்கலாம். பாருங்கள், இவங்க இதெல்லாம் பார்க்குறாங்கன்னா திருப்பலி இது வந்து பெரிய, நாங்கள் ஒன்றும் என்ன அது சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி நடிக்கலை, டான்ஸ்லாம் ஆடலை, நம்ம நின்றுக்கிட்டு பேசுகிறோம். அவங்களுக்கு இதெல்லாம் போர் அடிக்கும், அவங்களுடைய உலகத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள கட்டி வச்சுருக்கு. இன்றைக்கி காலையில் 5:30 ஒரு சிஸ்டர் கனடாவிலேருந்து ஒரு சகோதரி அடித்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய தங்கை மகன் 4 வயசு அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாராம், அவர் 4 வயசு, அல்பர்ட்டோட பூசை பார்க்குறீங்களா, அல்பர்ட்டோட பூசை, அது நம்ம ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்கிற 4 வயசு. பாருங்கள், ஒப்பீனியன், சம்திங் குரேட். இது ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒப்பீனியன் வந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு பிள்ளை அறிவுபூர்வமாக பேசிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவர் பக்கம் வராங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் வரணுங்கிறது தான் இந்த செய்தி. ப்ரைஸ் த லார்ட். எதுக்கடா சாமியார் இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில பேர். குழந்தைகளுக்கு இது தெரிஞ்சிருச்சு, சம்திங் இஸ் வி நீட் டு கெட் இன் டு அப்படின்னு, ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகணும்னு ஆவியானவர் அவங்கள தள்ளிட்டு போகிறாரு. இப்போ நாம் வேறொரு அறிவு உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு இருந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறாரு. நீ உன்னுடைய அந்த மனமேட்டுமையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, முன்சார்பு சிந்தனையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவருடைய அன்புக்குள்ளே ஓடிவா. இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் இந்த திருஹிருதய ஆண்டவருடைய பெருவிழா. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பாரம்பரியம் ஒன்று உண்டு. அது என்னென்னா, நம்ம வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா திருஹிருதய ஆண்டவர் ஃபோட்டோ இருக்கும், அதில் ஃபோட்டோவில் ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த திருஹிருதய படம் ஸ்தாபகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் த சேக்ரட் ஹார்ட் பிக்சர் அப்படின்வாங்க. இன்ஸ்டாலேஷன் ஆஃப் தட் பிக்சர். அப்போ இன்ஸ்டாலேஷன்னா சும்மா படம்லாம் நல்லா ஃப்ரேம்லாம் அடித்து மேலே வைக்கிறதா, இல்லை அது வச்சுட்டு ஒரு படம் வைக்கணும், வச்சுட்டு குருவானவரை கூட்டி கொண்டு வந்து அதுக்கு சில ஃபார்மாலிட்டி இருக்குது, எங்களுக்கு ப்ரேயருக்கு அந்த ப்ரேயர்லாம் நாங்கள் சொல்லி, அதில் அந்த ப்ரேயர் சொல்லும் போது வீட்டு தலைவருக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது, அது தலைவிக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது, அவங்களாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகவும் ரம்யமான ப்ரேயர். அது ஆண்டவருடைய அந்த திரு இருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு ராஜா இவர் தான், என் வீட்டுக்கு அரசர் இயேசு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பகிரங்கமாக உறுதிமொழி எடுக்கிற விழாதை தான் அதை அப்படி போட்டிருக்கிறாங்க. திருஹிருதய ஆண்டவரை ஸ்தாபிக்கிறதுனா என்ன அர்த்தம், உடனே நம்ம உடனே இது வந்து விக்கிரக ஆராதனை அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம், அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தலங்கள் வேணும். ஆகவே நம்ம மனசு, நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் பாருங்களேன், ரொம்ப அறிவாலாம் நம்ம பேசிக்கிட்டு நம்மளாம் ஏமாற்றிக்க கொள்ளக்கூடாது. அதாவது கடவுளுக்கு நம்மளால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, நம்மளால் கொடுக்க முடிஞ்சதை கடவுள் எதிர்பார்க்குறார். ஒரு அம்மா வந்து ஆண்டவருடைய காலில் வந்து எண்ணெயை ஊற்றி தேய்ச்சிக்கிட்டு இருக்குது, எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, யூதாசு கணக்கு பண்ணிகிட்டு இருக்காரு, அடப்படுவாவி பிள்ளைய இத்தனை கொள்ள காசை போட்டு வாங்கி லூஸாக இருப்பாளோ, அவர் மனசுக்குள்ளே கணக்கு ஓடுது, இந்த பாட்டில் இத்தனை விலைக்கு விற்றுருக்கலாமே, 300 தெனாரியத்துக்கு விற்றுருந்தோம்னா என்னென்ன பண்ணியிருக்கலாமே, பிஸ்னஸ் மைண்டு. பாருங்கள், எல்லோரும் மற்றவங்க பார்த்தாங்க, மற்றவங்க வந்து அவங்க முன்சார்பு சிந்தனை, அவள் ஒரு பாவப்பட்ட பிள்ளை, அவள் ஒரு பாவி நாத்தம் எடுத்தவன். பாருங்கள், எல்லோரும் அவங்கவுங்க பார்வையில் பார்த்துட்டு இருந்தாங்க, இயேசு அவர் பேசாமல் உட்காந்துருக்கார். எவன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தார், மகளை அனுமதிச்சிட்டார். அப்போ பாருங்கள், நம்ம செய்கிறக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தக்கூடிய அன்புங்க. இதிலெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம இது செய்யலாமா அது செய்யலாமா குழம்பி போவாத. எது மனசில் ஆண்டவருக்கு கொடுக்கணும் இருந்தால் கொடுத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். ஒரு மெழுகுதிரி கொளுத்தி வைக்கணுமா, கொளுத்தி வச்சு ஜெபம் பண்ண, டோன்ட் வரி அபவுட் எனிதிங். சில பேர் சொல்லுவாங்க, ஊதுபத்தி கொளுத்துறியா, மெழுகுதிரி கொளுத்துறியா, லைட்டு போடலாமா. தேவ பிள்ளைகளே, நாம் எளியவர்கள், நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோமே, யாக்கோபு படுத்து தூங்குறாருங்க, அவர் வந்து அங்கே கனவு வருது, விண்ணத்துக்கும் மண்ணத்துக்கும் ஒரு ஏணி, அங்கே வானத்துதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. ஒரு எளிய மனுஷன், கையில் ஒன்றுமே இல்லை, என்ன கொடுத்தனாரோடைய போவார் அங்கே ஒரு கோயில் கட்டுறதுக்கு. உடனே என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற கல்லை தூக்கி வச்சு அவர் என்ன செய்கிறாரு, இதோ இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின இடம், கல் தான் அடையாளம், வச்சுட்டு போகிறாரு. கல் தெய்வம்னு சொல்லலை, அங்கே கிடைத்த அடையாளம் அதிலிருந்து தெரியப்படுகிறது பார்த்தீங்களா. அப்போ இந்த திரு எழுதி ஆண்டவருடைய படத்தை ஸ்தாபிக்கிற அந்த அபிஷேகம் வீடுகளில் கண்டிப்பாக நிகழ்த்தப்படணும், விரும்புகிறவங்க செய்யலாம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்தாபகம் பண்ணிட்டீங்கன்னா வருஷ வருஷம் அந்த வருஷத்து அந்த தேதியில் நீங்கள் ஸ்தாபகம் பண்ணணும். நிறைய பேர் எங்களை கூப்பிடுவாங்க, அவங்க கல்யாண நாளில் இல்லை பர்த்டேஸில் இல்லை அவங்க வீட்டில் சிறப்பான ஏதாவது ஒரு நாளில் அதை அப்படி வச்சுப்பாங்க, அப்போ தான் ஞாபகம் வரும். அப்படி வச்சு செய்வாங்க. இல்லை இந்த மாதத்தில் இதை செய்வதுண்டு, இந்த மாதத்தில் மோஸ்ட்லி இந்த மாதத்தில் தான் ரினியூ பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி அன்பினுடைய வெளிப்பாடுகள், இந்த ஆண்டவர் திருஹிருதய ஆண்டவர் இந்த இதயத்தை பிளந்துட்டு நிற்பார் இப்படி விரித்து காட்டிக்கிட்டு. நான் சின்ன பிள்ளையில் பார்க்கும்போது, பா ஏசு என்ன பவர்ஃபுல் மேன் பார், சக்திமான் மாதிரி அப்படி இதயத்தை பிடுங்கி காட்டிக்கிட்டு நிற்கிறாரு, எப்படி காட்டிட்டு எப்படி ஒட்ட வச்சுருப்பார் இவர் அப்படின்லாம் யோசிச்சிருக்கிறேன் நான். அப்போது இது சிறு பிள்ளையாக இருக்கிற போது நம்ம யோசிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம யோசிக்கிறது இல்லை. இவர் அன்பு, அவர் ஏன் இப்படி விரிச்சிட்டு வச்சுட்டு நிற்கிறாரு, ஏன் தொடர்ந்து இதயத்தை காட்டுறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு இதயம், இந்த இது நடந்துச்சா, இது உண்மையாக இவர் போஸ் கொடுத்தாரா அப்படி இயேசு, இல்லையே அது ஒரு ஒரு பிக்சர், அது ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பிக்சர். இயேசு தன் இதய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிற வார்த்தையை வடிவமாக்கி வச்சுருக்கிறாங்க. வார்த்தை எப்படி இங்கே எழுதியிருக்குதோ அதே போல் வடிவமாக்கப்பட்டிருக்கிறவைகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதுவும் வார்த்தையினுடைய அடையாளம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் திருச்சபையில் நம்மளுடைய திருச்சபை கண்டிப்பாக சொல்லுது, கோயிலில் சுருவங்களை வையின்னு சொல்லுது. சுருவங்களை வை, நீ போய் அப்படி கும்பிடு அப்படி கும்பிடு அப்படி சொல்கிறதில்ல. நம்ம சப்போஸ் டு பிளேஸ் த, நம்ம ஸ்டாச்சூஸ்லாம் நம்ம கோயிலில் வைக்கணும். நீ பாடுபட்ட சுருவம் இல்லாமல் நீங்கள் கோயில் இருக்க முடியாது. அப்போ இது ஓகேன்னா மற்ற காரியங்கள் ஓகே, பட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதை போய் நீ கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டுருக்குன்னா அது ஓம் விருப்பம். ஸோ அதுக்கு அதான் நான் சொல்கிறேன், அதை அங்கே நம்ம போய் முன்னாடி ஜபிக்கணும். அங்கே நான் வி நீட் சம்திங் டு சி, நம்ம எதாவது பார்த்து ஜபிக்கணும்னா எஸ் லெட் அஸ் யூஸ் தட். ஏன்னா இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வேர்ட், அவ்வளோதான். மரியாள் வந்து மரியாள் மரியாளை பற்றி பைபிளில் இருக்குது, அம்மா அம்மாவுடைய உருவம் முன்னாடி இருக்குது. நீ போய் உட்காந்து அம்மாவை பார்க்குறீன்னா You are seeing the extension of the word. அந்த வார்த்தையினுடைய ஒரு மறு அடையாளத்தை பார்க்குறேன் நீ. ஆகவே ஆண்டவர் எங்கே இருக்கார், இந்த மூஞ்சியில் இருக்கார், அந்த மூஞ்சியில் இருக்கார, இல்லை இல்லை, என் வீட்டில் இருக்கிற இயேசுவின் படம் வேறு, உன் வீட்டில் இருக்கிற இயேசுவின் முகம் வேறு. அது ஒரு வீடியோவில் இந்த நடித்தவங்கெல்லாம் வந்தாங்க, திஸ் இஸ் மை ஃபேஸ், யூ டோன்ட் வர்ஷிப் மீ அப்படி இப்படின்னு. ஐ ரியலி லாஃப்ட் யூனோ, அவங்கள எவனும் பிரெயின் வாஷ் பண்ணி போட்டான். நான் சொல்லணும், அறிவு கட்டவனே, உன்னையெல்லாம் யாரா நான் பார்த்தா, நீ நடித்த ஓகே, ஐ நீட் அ பிக்சர், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் இந்த அன்பை உணர முடியாமல் நம்மளை பிசாசு எங்கே குழப்பது பார்த்தீங்களா, அதை சொல்ல வரேன் நான். See, we are worried about the peripheral matters. We are not able to get into the matter. ஆண்டவர் அங்கே தான் கூப்பிட்றாரு, யூ கம் இன் டு மை லவ். என்னுடைய அன்பு எப்படி, என்னுடைய இதயம் வந்து எப்படி காயப்பட்டு கிடக்குது, எதற்காக காயப்பட்டுச்சு, என்னுடைய இதய அன்பினுடைய ஆழம் உனக்கு தெரியுமா, அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல அப்படின்னு சொல்கிறார். அந்த அன்பை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இது தேவை, ஒருத்தருக்கு அது தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு அது தேவையில்லை. இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நானும் எல்லாம் செய்தேன், சின்ன சின்ன விஷயங்கள் செய்தேன் நான். அப்போ இப்போது நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு எனக்கு அது தேவையாக தெரியல, நான் விட்டுட்டேன். ஆனால் நான் விட்டு வச்சுருக்கிறேன், ஏன்னா எளிய மக்கள் என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அந்த கேணியில் தான் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன செய்யக்கூடாது, நான் ஏறிட்டேன் ஏணியை தண்டி விட்டுறக்கூடாது. பின்னாடி எளிய மக்கள் வராங்க, அவங்கள நம்ம நெறிப்படுத்துவோம், ஆண்டவருக்குள்ளே கூட்டிகிட்டு வருவோமே. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்மளை அந்த அன்புக்குள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை தொடக்கநூல் 6:5 பார்க்கிறோம், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். இதய சிந்தனை, இதயம் இங்கே இருக்குதுங்க, சிந்தனை இங்கே இருக்குதுங்க, ரெண்டும் லாக்கிங்கில் இருக்குது, ரெண்டும் யுனைட்டட் டுகெதர். அப்போது இதயத்தையும் சிந்தனையையும் நம்ம என்றைக்குமே பிரித்து பார்க்க முடியாது. அதனால தான் உள்ளம்னால இங்கே, மனசுனால் இங்கே, இதயம்னால் இங்கே, நம்ம எல்லாமே இங்கே தான் வச்சுக்கிறோம். ஒரு நாள் இதை நம்ம சொல்கிறதில்ல. அப்போ இதயமோ எண்ணமோ சிந்தனையோ ஆண்டவர் சொல்கிறாரு நாள் முழுவதும் தீமையை உருவாக்குகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய தளம் எதுன்னு பார்த்து உள்ளே போகிறது. இதுதான் திருஹிருதய ஆண்டவருடைய அந்த அன்பின் வெளிப்பாடு. அந்த இதயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஈட்டி குத்துனது பைபிளில் இருக்கிற, அது யாரும் மறுக்க முடியாது. இதை மறுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியாது. ஒருத்தன் ஈட்டியே குத்துறான். அந்த காட்சியினுடைய ஆழம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டுமாய் அதை நான் உங்களுக்கு விளக்கம் பண்ணுகிறேன். ஏன்னா நிறைய பேர் புது வியூவர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க நம்ம இதுக்கு, வியூவர்ஸ் இந்த பூசையெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு மகன் ஃபோன் பண்ணி சொன்னார், உண்மையாலுமே அவர் ஐ நெவர் சி மாஸ் நான் பூசையெல்லாம் அப்படி பார்க்குறதில்ல ஃபாதர், ஆனால் ஃப்ரெண்டு தான் சொன்னாப்பில் இதை பாரு, டைம் போர் அடிக்கும் போது இதை பாருன்னாரு, நான் பூசை பார்த்தேன் ஃபாதர் ரியலி. அவர் அப்படியே அழுகுறாரு, இஸ் க்ரைங், ஏன்னா காட் ஹஸ் டச் டீம். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ கடவுளுடைய அன்பு பாய்ந்து வருது பாருங்க. இல்லை இல்லை, நீ டிவியில் பார்க்குற, நீ யூடியூப்பில் பார்க்குற, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லுவாரா? இல்லை நீ யூடியூப்பில் வந்து இது செல்ஃபோனில் வந்து பைபிள் வாசிக்கிறேன், நான் வரமாட்டேன், நான் தொடமாட்டேன். ஆண்டவர் எல்லா மீன்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நாம் தான் என்ன செய்கிறோம், பெரியவரில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறோம். ஆ, அது ஒரு நாட்டு ஓகே, இது நாட்டு ஓகே. எப்போ தான் வீட்டுக்குள்ளே வருவீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. எப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிறோம், ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வரப்போகிறோம்? பாருங்கள், அந்த இதயம் அப்படிங்கிறத, இதயம் இருக்குது பார்த்தீங்களா, இதயத்தினுடைய மேல் பகுதியை பெரிகார்டியம்ங்கிற ஒரு தண்ணீர் சூழ்ந்து இருக்குதான். அந்த தண்ணீர் எதுக்குன்னா, ஹார்ட் எப்போ பார்த்தாலும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு நீ அதுக்கு இதே கிடையாது, ரெஸ்டே கிடையாது. ஹார்ட் எடுத்து வெளியில் வச்சாலும் அது எவ்வளோ நேரம் பம்ப் பண்ணுமா? அதனால தான் இங்கேருந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு அங்கே டிரான்ஸ்மிட் பண்ண, இது டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அந்த ஹார்ட் உயிரோடவே இருக்குங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா, கடவுள் செஞ்சு வச்சுட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு மேலே ஒரு பெரிகார்டியம்ங்கிற ஒரு பகுதி, அது தண்ணீரால் சூழப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த பாடி அந்த இதை வந்து கூலில் வைக்கிறதுக்கு, அதுக்கு அது பத்தலைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் மேலே தண்ணி ஊற்றிக்கிறாங்க உள்ள, அவங்கள நம்ம பற்றி பேசுகிறதில்ல. பிரைஸலோடு சில பேர் எக்ஸ்ட்ரா தண்ணி வாங்கி ஊற்றுவாங்க, அது வந்து அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை கெடுத்துரும். அதனால தான் எந்த தண்ணி ஊற்றப்படாது, வெறும் நல்ல தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிகார்டியம் பகுதியை இவன் ஈட்டியில் குத்தும்போது நீரும் தண்ணீரும் ரத்தமும் வெளியில் வந்துச்சு, தண்ணீரும் ரத்தமும். அப்போ முதல்ல குத்தின பகுதி எது? அந்த பெரிகார்டியம். அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அப்போ தண்ணி வருது. அதுக்கு அடுத்து அவன் ஊடுருவி குத்துறான். அப்போ இதயம் கிழிக்கப்பட்டது இயேசுனுடையது. இது உறுதி செய்வதற்கு தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது இதயத்திலிருந்து அப்படிங்கிற வார்த்தையினுடைய அழுத்தம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இதயம் கிழித்து அந்த இதயத்துக்குள்ளே இருந்த கொஞ்சம் ரத்தம் கூட வெளியில் வந்துருச்சு. அப்போ அவர் பாடியில் சுத்தமாக ரத்தம் இல்லை, கடைசியாக இருந்த ரத்தத்தையும் உனக்காக சிந்தினார். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக இயேசு வைத்திருந்த அந்த இரத்தத்தை என் மகனே என் மகளே உனக்காக இயேசு சிந்தினார் என்று சொன்னால், நாம் விவாதம் பண்ணி கொண்டிருப்பதற்காகவா, இந்த உலகத்தில் எண்ணங்களை வைத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காகவா, அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பழித்து காரி உமிழ்ந்து நான் பெரியவன் என்று காட்டி கொண்டிருப்பதற்காகவா? ஆண்டவர் உன் இதயத்தை காப்பாற்றுவதற்காக தன் இதயத்தை காயப்படுத்தி கொண்டவர். அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் இதயம்னு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், பைபிளில் அது கொட்டுது வார்த்தை, இதயம் 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 நிறைய இருக்குது. அதனால தான் இணைச்சட்டம் 6:5 நான் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், டியூட்ரானமி 6:5 இணைச்சட்டம் 6:5 6:5 இருக்குது, 6:5 மறந்துடாத, உன் முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட முழு ஆற்றலோட இதயம். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர், நீ என்னை வழிபாடு வரும்போது இதயம் இல்லைப்பா அப்படிங்கிறார். இதயம் இல்லைன்னா அது அவுட் ஆஃப் பிளேஸ் தான், அந்த வழிபாடு வெஸ்ட்டு. இதயம் வேணும். நீங்கள் ஜெபிக்க உட்காருறீங்களா, நீ இத்தனை பத்து சொன்னியா, அத்தனை பத்து சொன்னியா, இல்லை நீ ஒரு பத்து சொல்லு, ஒம்பது பத்து சொல்லு, நீ உண்மையான அந்த இதயத்தோடு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை உண்மையாய் நீ துதிக்கிற போது அதில் உண்மை இருக்கணும், இதயம் இருக்கணுங்க. ஐ லவ் மை காட் ஸோ ஐ ஜஸ்ட் சே திஸ் ப்ரேயர் அப்படின்னு நீங்கள் உண்மையாக ஆண்டவரை அன்பு செஞ்சு அந்த இதயத்தோடு, அதுக்கு தான் பாருங்கள் ஒரு கேள்வி நான் கேட்பேன், தியானம் நடக்கும் போதெல்லாம் கேட்பேன், காதல் பண்ணவங்களாம் ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நான் நிறையா பேர் தெரியாமல் சொல்லிடுவாங்க. காதல் பண்ண காதல் லவ் லெட்டர் எழுதுனவங்களாம் ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்கன்னு முன்னாடி இருக்கிற சிஸ்டர் ஒரு தடவை சொல்லிவிட்டாங்க ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு. அப்புறம் சொன்ன சிஸ்டர் அப்படின்னு ஐயோ ஐயோ வாய பிடுங்கி போட்டான் அந்த ஆளு. அதனால் சும்மா பகடிக்காக அப்படி நகைச்சுவைக்காக கேட்குறது. அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா எழுதினவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக உட்காந்துப்பாங்க. அப்போ அந்த காதலில் பிள்ளைங்களுக்கு கேட்பேன் நான், இந்த சைன் எப்படி போடுவீங்க காதல் லவ் லெட்டருக்கு ஒரு சைன் உண்டு இல்லை, அப்படி பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு போட்டு அது உள்ள என்ன பாயணும், ஒரு அம்பு பாயணும். அம்பு பாயலைன்னா லவ் நாட் சக்ஸஸ், அது வெறும் ஹார்ட்டு தான். அம்பு பாஞ்சால் தான் இட்ஸ் அ லவ் சைன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதயம் முதல்ல கிழிக்கப்படுதுங்க அன்பு, அதுதான் அதுதான் அன்பு. ஆண்டவர் அந்த அன்பை தான் கொடுத்தாருங்க, ரியல் இது. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, உன் இதயம் கிழிக்கப்படாமல் அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த அன்பினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னா முதல்ல ஃபீலிங் லெவல், அதைத்தான் நான் சொல்லுவேன். இதயத்தினுடைய அடையாளம் என்ன, ஃபீலிங் லெவல். ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே உடனே டேட்டா உடனே பேப்பர் எடுத்துக்கிட்டு நீ என்ன படிச்சிருக்கிறேன் ஓகே, நீ என்ன ஒர்க் பண்ணுற ஓகே, உன்னுடைய உயரம் என்ன ஓகே, என்ன நம்ம என்ன கம்பெனிக்கார மாதிரியாக போய் டேட்டாலாம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் ஓகே ஐ வில் கன்சிடர் லவ்விங் யூ சொல்கிறோமா. செமினரில் படிக்கும் போது ஒரு பிரதர் வந்தார், பிரதர் வந்து ஆல்பர்ட் ரியலி ஐ லவ் யூ, ரியலி யூ ஆர் வெரி நைஸ் பர்சன் ஓகே, ஐ வாண்ட் டு மேக் ஒன் கான்ட்ராக்ட் வித் யூ அப்படின்னார். கான்ட்ராக்ட் நான் பயந்துட்டேன், என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு, யூ பி மை ஃப்ரெண்டு ஐ வில் பி யுவர் ஃப்ரெண்டுன்னார். ஓ ஃப்ரெண்டு தானே ஓகே இட்ஸ் நோ ப்ராப்ளம், பட் ஒன் திங் யூ ஷுட் நாட் டாக் டு எனிபடின்னாரு. பாடா ஃபூல் அப்படின்னு, ஃப்ரெண்ட்ஷிப் டசன்ட் கம் அண்டர் கான்ட்ராக்ட், லவ் டசன்ட் கம் அண்டர் கான்ட்ராக்ட். இன்றைக்கி நிறையா கல்யாணம் கான்ட்ராக்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை ஆகுது. தேவ பிள்ளைகளை அந்த இதய அன்பு இருக்கணுங்க, இதய அன்பு இருக்கணும். ட்ரை டு லவ் பீப்புள், வி ஆர் லவ்விங் இல்லை. அதை நம்ம ஒரு ஃப்ரான்சிஸ் அலேசியார் லவ் லெட்டர் வச்சதுனால ஒரு ஞாபகம் வருது. அவர் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க வீட்டு வேலைக்காரன் லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தானா, அவன் இப்போ பிஷப்பை பார்த்தோன்னையும் அவர் ஹீ இஸ் நோன் அஸ் அ வெரி ஜென்டில் செயின்ட்டு, அவர் உடனே பின்னாடி வச்சுட்டான். உடனே அவர் குட்ரா அப்படின்னு பார்த்துட்டார், குட்ரா என்னடா குட்ரா அப்படின்னு. அவன் பார்த்தா அவன் காதல் கடிதம் எழுதுவான்னு பார்த்தா அவன் கன்றாவி கடிதம் எழுதி வச்சுருக்கான், காதலுக்கு தப்பு தப்பாக எழுதியிருக்கான், வேற ஒன்றும் எழுதலை. உன்னை காதலிக்கிறேன் ஒன்று, உன்னை கொதளிக்கிறேன், உன்னை இல்லாமல் உன்னை இல்லாமல் நான் விழவே முடியாது வாழவே முடியாதுன்னு சொல்கிறதுக்கு விழவே முடியாதுன்னு அவன் தப்பு பிழை தமிழில் இப்படி எழுதி வச்சுருந்தான். அப்புறம் பார்த்தார் லூசு பையில் நான் தலையில் ரெண்டு கொட்டு போட்டுட்டு பைபிள் எடுத்து வச்சு தான் இனிமை மிகு பாடல்களை வச்சு அருமையாக ஒரு கடிதம் எழுதினாராம் பாருங்கள். ஆயர் கையெழுத்து இவர் போடலை, அவன் தான் போட்டான், கையெழுத்து இவர் மட்டும் போட்டிருந்தார், இவர் ஆயராக வந்திருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது லவ் சக்ஸஸ் பார்த்தீங்களா. அப்போ பாருங்கள் இதயம் முதல்ல டச் ஆகுது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம பார்க்குறோம் இதயம். அதுக்கப்புறம் தான் எண்ணம், அவங்க யார் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார், என்னை அன்பு செய். அப்போ பாருங்கள் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், உன் வாழ்க்கையில் துன்பம் இருக்குதா, துயரம் இருக்குதா, வேதனை இருக்குதா, நீ பயப்படாத, இதெல்லாம் அந்த உலகத்தில் வரும், உன் இதயம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுங்க. நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அவங்க ஃபோன் ஒரு சில பேர் ஃபோன் அடிப்பாங்க, ஃபோன் அடித்தாங்கன்னா அதை வச்சு நான் சொல்லிடுவேன் அவங்களுடைய மனசு என்ன அப்படின்னு. அவங்க மனசை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறதில் வச்சு சொல்லிடலாம், ஒருத்தர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணலாம் ரெண்டு தடவை பண்ணலாம். நம்ம எடுக்கலை அப்படின்னா சில பேர் அடிப்பாங்க, அடிச்சுட்டு நாங்கள் தான் இருப்போம் ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்போம், சரி கட் ஆகிடும், சரி முடிச்சுட்டு போய் எடுப்போமே நினைப்போம், திருப்பி உடனே அடிப்பாங்க டர்ன்னு. அப்போனா என்ன அர்த்தம், தே ஆர் டிஸ்டர்ப்டு, அவங்க அறிவில் டிஸ்டர்ப்டு, எர்ரா ஃபோனா என் ஃபோனை நீ எடுக்கலைன்னா தி அடமன்சி. எல்லாத்துலேயும் ஜோசியம் சொல்லிடலாம், ஜோசியம் சொல்லிடலாம் தேவ பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் பாருங்கள் அந்த இதயத்தை சோதி, நிறைய பேர் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிறாங்க, அதனால தான் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்கள சுற்றி நிறையா இருக்குது. இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நீ வெளியில் பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே நீ எங்கே யோசிக்கணும், உன்னையே தான் யோசிக்கணும், யூ ஆர் த சென்டர் பாயிண்ட், இங்கே தப்பு இருக்குது ஏதோ, அதனால தான் எவ்ரி திங் இஸ் ராங். ஸோ பைபிள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இணைச்சட்டம் 23 இஸ்ரவேலே கேள், இன்று நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன் வந்துள்ளீர்கள், உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், அவர்களை பார்த்து தத்தளிக்கவும் வேண்டாம். இங்கே நிறைய பேர் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் என்ன செய்கிறோம், நம்மளுடைய இதயம் டிஸ்டர்ப் ஆகி பயந்து வேதனைப்பட்டு ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, கலங்காத, நான் உன்னோட இருக்கிற நம்பு. ஆண்டவர் இவ்வளவு செயல்களை காட்டி, இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம இயேசு ஆண்டவரையே பார்த்துட்டோமே, இதுக்கப்புறமும் என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னு நீ கேட்டீன்னா என்ன செய்ய முடியும்? ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பார்த்தீங்களா, எபிரேயர் 8:10 ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அந்நாள்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், இதயத்தில் எழுதி வைப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஏன் இயேசு ஆண்டவர் ரத்த கையை விரித்து சிலுவையில் தன்னுடைய உடல் உள்ளம் எல்லாத்தையும் கொடுத்தாரு, உன்னுடைய உடல் ரத்தம் எல்லாத்தையும் கொடுத்தாரு, எதுக்கு? இதுக்கு தான், ஹீ இஸ் மேக்கிங் எ நியூ கவனண்ட் வித் யூ, உங்களோட புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினுடைய அழுத்தம் என்ன அப்படின்னா, நீ உண்டியலில் காசு போடணும், நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணுங்கிறது கடவுளுடைய டிமாண்ட் இல்லை. கடவுளுடைய மெயின் டிமாண்ட் என்னன்னா, நான் உன் சட்டத்தை உள்ளத்தில் வைக்கிறேன், அதை இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருக்கணும், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவர் உன் கடவுளாக இருப்பார். இதுதான் சிம்பிள் கமாண்ட். எதை விட்டு இதை என்னை விட்டு போயிடாது, எங்கேயும் போகக்கூடாது. நீ துன்பம் வருதா துயரம் வருதா டோன்ட் வரி, அதை நான் பார்த்துக்கிறேன். தேவ பிள்ளைகளை இன்றைக்கி யோசிக்கணும், நம்ம இன்றைக்கி யோசிக்கணும். ஒரு சகோதரன் இன்றைக்கி நான் நாபோத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், நாபோத்த ஆகாபு, ஆகாபு கொண்டுட்டான் நாபோத்தை. சகோதரிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நாபோத்து கடவுளையே நம்பியிருந்தான் தானே, அவனை கொண்டு விட்டானே. அது உலகத்தின் பார்வையில் நம்ம பார்க்கும்போது, என்ன கடவுள் இந்த மனுஷனுக்கு ஏன் இப்படி செஞ்சு போட்டார், ஏன் உதவி செய்ய வரலை? ஆனால் கடவுள் இயற்கையை தாண்டி வேலை செய்ய மாட்டார். அந்த ஆகாபு அவனை கொல்ல வரும்போது கடவுள் ஒடியாந்து அவன் கத்தியை பிடுங்கிறது இல்லை, சம்பவம் நடக்குது. ஆனால் நமக்கு அது வரைக்கும் தான் தெரியும், அதற்கு பிறகு என்ன நடக்குங்கிறது விசுவாசிக்கு தெரியும். சாதாரண மனுஷனுக்கு அது வரைக்கும் தெரியும், அடிச்சிட்டான் நல்ல மனுஷன் செத்துட்டான். ஆனால் அதுக்கு பிறகு நடக்க போகிறது, இவன் அப்படி அடித்து செத்ததுனால இந்த நாபோத்துக்கு கிடைத்த அபிஷேகம் ஆசீர்வாதம் பின்னக பேரின்பத்தினுடைய மகிழ்ச்சி உடனடியாக ஆண்டவர் தூக்கி கொண்டு போய் அவன் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பார். அவன் இந்த உலகத்தில் ஒருவேளை வாழ்ந்து அவன் நார்மலாக செத்துருந்தானா கூட, முக்கி முனகி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவன் பரிகாரம் பண்ணி தான் உள்ளே போயிருக்கணும். அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுனால நீதியின் தேவன் கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு உடனே நீதியை கொடுத்துருப்பார். நீ வாடாமா அவனை, நீ அவன் அடிச்சிட்டான் வாடா, நம்ம என்ன செய்வோம், வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பிள்ளை ஒரு இன்னொரு பிள்ளை அடிச்சு போட்டுருச்சுன்னா, அடி வாங்கினது அம்மா அடிச்சிட்டா அப்படின்னு நினச்சா நம்ம என்ன செய்வோம், நீ அடி வாங்கிட்டோம் நம்மளை அடிப்போமா, இல்லையே உடனே தூக்கி முகத்தெல்லாம் தொடச்சி வா வா என் பிள்ளை, நீ தொட்டினா உதப்பேன். இதைத்தானே அவர் செய்வார், இதைத்தானே அவர் தகப்பனாக இருந்து செய்வார். கண்டிப்பாக அந்த அபிஷேகம் வேறு யார் கொடுக்க முடியும், தேவ பிள்ளைகளே. ஆகவே தான் நம்ம நினைக்கிறது உலகத்து மட்டும் பார்க்கக்கூடாது, கடவுளுடைய செயலை தாண்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அதை கடந்து பார்க்குற மனுஷன் ஆண்டவருக்குள்ளே ஓடி வந்துடுவான். அதை கடந்து பார்க்க முடியாதவன் தான் எங்கெங்கேயோ கன்றாவிக்குள்ளே குளத்துக்குள்ளே குடிக்குள்ளே அதுக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் கடந்து அவங்க தங்களை அழித்து தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்கிறோம். எசேக்கியேல் 5:11 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்மேல் ஆணை, என்மேல் ஆணை, ஆண்டவர் மேலே தான் அவர் ஆணையிட்டுக்கிறார். வெறுப்புக்கும் அருவறுப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் திருத்துயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகிவிடுவேன், என் கண்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டாது. இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு. ஆண்டவர் எதை அறிவிக்கிறார் பார்த்தீங்களா, என் திருத்துயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால். அப்போ ஆண்டவருடைய திருத்துயகம் அன்னைக்கு அவர் சொன்னது கோயில், அதனுடைய பெட்டர் வெர்ஷன் புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்டது. இயேசுசாமி தன் உடலை கோயில் என்று சொன்னார், இந்த உடலை நீ அழிச்சுப்பார், 3 நாளில் நான் எழுப்புவேன் மீண்டும். அப்போ அதுதான் வந்து பவுலடியார் பெட்டராக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, உங்கள் உடல் தான்ப்பா ஆலயம் அப்படின்னாரு. உன்னுடைய உடல் தான் ஆலயம் சொன்னார் இல்லைங்களா. அப்போ இந்த உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும், வேதம் சொல்கிறது. வேதத்தில் நீங்கள் இதை பைபிளில் படிச்சிருக்கிறீங்க, 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா, கிறிஸ்துவின் உறுப்புகளை எடுத்து ஒரு விலைமகளின் உறுப்புகளாகும்படி நான் செய்யலாமா, கூடவே கூடாது. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா, நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ எங்கேருந்து வந்த, ஆண்டவர்கிட்டேருந்து வந்த, உங்கள் அப்பா அம்மா உன்னை உருவாகலை, அவங்க ஒன்லி த கேரியர், அவ்வளோதான். கடவுள் தான் உங்களை உருவாக்குறார், கடவுள் தான் நம்மளை உருவாக்குனார். என் உயிர் என்னுடையது அல்ல, என் உடல் என்னுடையது அல்ல. நான் கையை தூக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், உன் உடம்பு ஒன்று தான் கேட்டார், இசையா 46:3, எல்லாத்தையும் நான் தானே உனக்கு கொடுத்தேன். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் போட்ட பிச்சையில் தான் இருக்கிறேன். கை ஒன்று தா இல்லை, கால் ஒன்று தா இல்லை. அப்போ என் கையை தூக்கி எனக்கு ப்ரைஸ் லார்ட் சொல்கிறதுல உனக்கு என்ன கவலைன்னார். அன்றைக்கே நான் தூக்கிட்டேன், ப்ரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, அதுதான், நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. அப்படின்னா அந்த உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த உடலை நம்ம எப்படியெல்லாம் மிஸ்ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். பார்வை தேவையில்லாதெல்லாம் கிடக்கு, நம்ம போகிறோம் ரோட்டில், தேவையில்லாதெல்லாம் கிடக்கு தான், அதை உடனே எடுத்து நம்ம பையில் வச்சுக்கிறோமா, தேவையில்லாத கிடக்குன்னு. இல்லை, அது அசிங்கம், வேண்டாம். அதே மாதிரி தான் ஆத்மாவுக்கான அசிங்கமும் நிறைய கொட்டி கிடக்கு. வேண்டான்னா வேண்டாதான், போகக்கூடாது, அந்த பக்கம் திரும்பக்கூடாது, தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது, சில நபர்கிட்ட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அறிவுறுத்திட்டு இருப்பார், ஸ்டாப் திஸ் அப்படின்வார். நீ ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். ஒரு சில வீடுகளுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்வார், செபிக்காத வெளியில் போடான்னுவார். எனக்கு அப்படியே நெஞ்சே நின்றுடும், ஐயோ என்ன ஆண்டவர், என்ன இவன் ஏதாவது நினச்சிப்பாங்களே ஆண்டவரை, என்ன நீ ஜெபிக்கக்கூடாதுன்னுவார். பாருங்கள், நிறைய இது மாதிரி ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களோடையும் பேசுவார், நீங்கள் நினச்சிக்கூடாது ஆல்பர்ட் சாமியோடு தான் பேசுவார் போல இருக்கு, இல்லை உங்களோடையும் பேசுவார். நீங்கள் அவருடைய டியூனிங்லேயே இருக்கணும், டியூனிங்கில் இருந்தீங்கன்னா போதும், அமைதியில் இருக்கணும் மனசு. எப்போ பார்த்தாலும் காசு பணம், இப்போ கொஞ்ச நாளாக நம்மளே டிஸ்டர்ப் ஆகி தான் நிற்கிறோம். கட்டடம் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து காசு இங்கிட்டேருந்து வருமா அங்கிட்டேருந்து வருமா அப்படின்னு நம்ம குழம்பி போய் நிற்கிறோம். ஆனால் குழம்பி போயிடக்கூடாது தேவ பிள்ளைகளை, தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் நன்றி செலுத்துங்களேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியவான் நீங்கள்லாம். இத்தனை வருஷம், இத்தனை வருஷம் எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ சலனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து விழுந்தது, நீங்கள் ஒரு நாளும் கலங்கி போகலையே, நீங்கள் ஆண்டவரோடு நிற்கிறீங்களே, எவ்வளோ மகிமை அது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யூ ஆர் சோசன் ஜெனரேஷன், யூ ஆர் ஸ்டாண்டிங் வித் த லார்ட். ஆண்டவரோடு நீங்கள் நிற்கிறீங்க, நீ பெருமைக்குரிய பிள்ளை. எவனும் அதை சிதைக்கத்தான் உள்ளே வருவான். நீ வந்து அதை செய்த பத்தியா அப்படின்னா நீங்கள் சொல்லிடுங்க, ஆண்டவரே இவனை காப்பாத்துங்கப்பா, கையெடுத்து கும்பிட்டுருங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஆண்டவருடைய வார்த்தையை படி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய், அவ்வளோதான். ஆண்டவருடைய இதை அன்பை விட்டு வெளியில் போயிடக்கூடாது நம்ம. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் தேவ பிள் ளைகளே. இதோ ஆண்டவர் திருத்தூதர் பணி 13:22 பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு கோட்டிங்கை பார்க்குறோம் பாருங்கள். கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து சொல்கிறார் இயேசு கடவுள், ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான். பார்த்தீங்களா, இதயத்திற்கு உகந்தவனாக. அப்போ கடவுளுடைய இதயத்திற்கு நான் உகந்தவனாக இருக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது செய்யணும் இல்லைங்க. இப்போ நான் வந்து நல்லா பூசை வச்சு ஆண்டவருக்கு, என் பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் என்ன அடிக்கடி என் பிள்ளைகள் பிள்ளைகள்ங்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் என் பிள்ளைகள், என் பிள்ளைகள்லாம் எனக்கா பிள்ளைங்களாக இருக்குதா. தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யும் போது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கொடுக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு உகந்த விதமாக நான் நடக்க முயற்சிக்கிற போது அவர் பெயரால் நான் செய்யக்கூடிய காரியத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் யோசிக்கணும், ஆண்டவருக்கு உகந்த விதமான, அவர் சொன்ன அந்த வார்த்தை, என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், ஆண்டவருக்கு உகந்தவனாக நான் இருக்கிறேன்னா அப்போ நான் எந்தெந்த விஷயத்தில் நான் மீறி போயிருக்கிறேன். குடி விட்டுட்டு வெளியில் வந்து பாருங்களேன். இட்ஸ் வெரி சிம்பிள். இது ஒரு மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும், 1, 2, 3 தட்ஸ் ஆல் வந்துடும். நீங்கள் சொல்லணும், என் பிள்ளைங்கள்லாம், உங்கள் பிள்ளைகளை ஒத்து பாருங்களேன். நான் குடிக்கிறவங்கக்கிட்ட கேட்குறது தான், சில பேர் ஜென்டிலாக குடிப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம தவிர்த்துடும். குடும்பம் சீர்கட்டு போகும்படியாக குடிக்கிறவங்கள நான் கேட்குறேன், உன் பிள்ளைங்களை என்றைக்காவது ஒத்து பார்த்துருக்கிறியா? உன் பிள்ளைங்க அந்த சோறு இல்லாமல் உன்னை நம்பி தானே அதுங்க, உங்களால் தானே பிள்ளைங்களாக உள்ளே வந்தாங்க. சில பேர் கூட்டிகிட்டு வருவாங்க, பிள்ளைகள்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த குழந்தைங்க யாரை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் அப்பா என்னை வாழ வைப்பார், எங்கள் அம்மா என்னை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் நம்பித்தானே இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை வளர்ப்பு தாயாக இருக்கலாம், சித்தின்னு சொல்லுவாங்க, செகண்ட் மேரேஜ், செகண்ட் ஃபாதராக வந்திருக்கலாம். அப்போது அந்த குழந்தை எங்கே போகும் அந்த அன்புக்கு? நீ அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்தலாமா? நிறைய நேரத்தில் இந்த மாதிரி வேதனைகள்லாம் நடக்குது தேவ பிள்ளைகளே. உடலுக்கு எதிரான இச்சைக்குரிய பிள்ளைகளாக நம்ம மாறினோமே, இந்த இச்சையினால் விளைகிற சந்தோஷம் எவ்வளவு நேரம்? நீ இச்சையை செய்த பிறப்பாடு அதனுடைய அதனால் விளைகிற மன வழி யோசிச்சு பாருங்களேன். இந்த உடலை நம்ம கொஞ்ச நேரம் தப்பான ஒரு காரியத்துக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு இன்னைக்கு கஷ்டப்படுற அந்த வேதனை, அந்த ஆத்மா போட்டு நம்மளை பிணைஞ்சு எடுத்துருமே, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோமே, மீண்டும் அதில் போய் நம்ம விழுறோமே. அப்போ ஆண்டவருக்கு ஒரு போர் வீரனாக நிற்க வேண்டாமா? இதயத்தை எனக்காக ஊடுருவ குத்த கொடுத்தவருக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? நீ என்ன கொடுத்துருக்குற? உன்னை படைச்சார், அழகாக படைச்சார், அறிவாக படைச்சார், ஆற்றலோடு படைச்சார் கடவுள். நான் என்ன கொடுத்துட்டேன்? இந்த கேள்வி எல்லாரும் கேட்கணும். நான் ஆண்டவருக்கு என்ன என்ன கொடுத்தேன்? ஆண்டவர் வேற ஒன்றும் கேட்கல, என்னை கொடுங்கிறார், அவ்வளோதான். யூ பி நார்மல், என்னுடைய அன்புக்குள்ளே, என் அன்பை விட்டு வெளியில் போயிடாதங்கிறார். என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்தில் ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி ஒரு உறுதி ஆண்டவருக்கு சொல்லுங்கள். உடன்படிக்கையை மீண்டுமாய் புதுப்பித்துக்கொள்ள நீ ஆசைப்படுகிறாயா? ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, குயவனாய் என்னை மீண்டும் நீர் வணைந்து ஆசீர்வதிங்க. நான் உடைய வழியை விட்டு, உடைய இதய அன்பை விட்டு நான் வெளியில் போயிட்டேன், நான் மீண்டும் உள்ளே வரேன். இனிமேல் நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லு. போதும், அது போதும். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான இன்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான இன்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய